தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும்
கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய திரு அவை சிமிர்னா நகர ஆயரும் மறைசாட்சியுமான புனித போலிகார்பினுடைய விண்ணக பிறப்பு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. அன்பர்களே, தொடக்க கால திரு அவையில் இயேசுவிற்காய் நற்செய்திக்காய் பலர் இரத்தம் சிந்தி தங்களுடைய பொருளுள்ள வாழ்க்கை வழியாக திருச்சபையை வளர்த்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான புனிதர்களுள் மறைசாட்சியருளில் புனித போலிகார்ப்பும் தவிர்க்கப்பட முடியாதவர். தன்னுடைய பணி, தன் எழுத்துப்பணி வழியாக, குறிப்பாக தன் சமகாலத்தில் இருந்த தவறான போதனைகளுக்கு எதிராக இவர் இறுதி வரை குரல் கொடுத்தார். பெற்றுக்கொண்ட நம்பிக்கைகளே கிறிஸ்தவ மக்களை வேறொன்று செய்ய தன் வாழ்க்கை வழியாக, தன் வார்த்தை வழியாகும் இறுதி வரைக்குமாக இவர் பாடுபட்டு உழைத்து கிறிஸ்து இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய இவர் உதவினார். ஆகவே இவரை குறித்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இவருடைய வாழ்க்கையும் நமக்கு இன்னும் ஒரு பாடமாய் அமைந்தும் இவருடைய முன்மாதிரியான வாழ்வு வழியாக கடவுளை மாற்றிப்படுத்துவோம். நம்மால் இயன்றதை இவரை போல நாமும் வாழ்ந்தும் இன்னும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழுவோம். இந்த திருப்பலியிலே இறைவனிடத்திலே நாம் வேண்டி கேட்கிற அத்துணை காரியங்களும் நிறைவாக கிடைக்கவும் அதற்கு நம்முடைய புனிதரும் மறைசாட்சியருமான புனித போலிகார்பினுடைய பரிந்துரை வேண்டியும் இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்தும் வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. படைப்பு அனைத்தின் இறைவா, ஆயரான புனித போலிகார்பை
மறைசாட்சியரின் அணியில் சேர்க்க நீர் திருமுழமானீரே. அதனால் அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கு கொண்டு தூய ஆவியார் வழியாக நாங்கள் நிலை வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
உன் துன்பத்தையும் ஏழ்மையையும் நான் அறிவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 8-11 முடிய. ஆண்டவர் கூற யோவான் நான் கேட்டது, சிம்ரானாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது, முதலும் முடிவும் ஆனவர் இறந்தும் வாழ்பவர் கூறுவது இதுவே, உன் துன்பத்தையும் ஏழ்மையையும் நான் அறிவேன், ஆனால் உண்மையில் நீ செல்வம் பெற்றிருக்கிறாய் அன்றோ. தாங்கள் யூதர்கள் என சொல்லிக்கொள்வோர் உன்னை பழித்து பேசுவதும் எனக்கு தெரியும். அவர்கள் யூதர்கள் அல்ல, சாத்தானுடைய கூட்டமே. உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே. இதோ சோதிப்பதற்காக அழகை உன்னை சேர்ந்தோருள் சிலரை சிறையில் தள்ளியிருக்கின்றது. 10 நாள் நீ வேதனை உருவாய், இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்குள் தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். வெற்றி பெறுவோரை இரண்டாவது சாவு தீண்டவே தீண்டாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் என் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, உமது பேரன்பில் நான் களி கூறுவேன். அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் கட்டுக்களையும் நீ எதிரிகளின் கை நின்றும், என்னை துன்புறுத்துவோரின் கை நின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும். உமது பேர்
நீரன்பால் என்னை விடுவித்தருளும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18-21 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறதும். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டும் உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, திருப்பலியினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டவாறும் இன்றைய நாளில் புனிதரும் மறைசாட்சியருமான புனித போலிகார்ப்பினுடைய நினைவு நாளை அகில உலகமெங்கும் திரு அவை நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நிறைய காரியங்களை கற்று நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க அழைப்பு விடுக்கின்றது. அன்பர்களே, இரண்டு விதமான பார்வையில் நம்முடைய திரு அவையை நாம் பார்க்கலாம். இன்றைய சமகாலத்தில் இந்த திரு அவையை நாம் கட்டி காப்பதற்கு படாத பாடுபட வேண்டியது இருக்கு. இன்றைக்கு இரண்டு வாசகங்களும் துன்பங்களை குறித்து தான் மிக தெளிவாக பதிவிட்டு, உங்களுடைய தலைவரை அவர்கள் துன்புறுத்தினார்கள், பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள், சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என சொன்னால் பணியாளர்களாகிய உங்களுக்கும் அந்த வேதனைகள் தின்னம் என இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் ஒரு நாளும் அந்த தலைவன் நம்மை கைவிட மாட்டார் என சொல்லி துன்பத்தின் மத்தியிலே நாம் தொடர்ந்து கடவுளுக்கு சாட்சியாக இருக்க அழைப்பு விடுக்கிறது. இன்றைய சமகாலத்திலே பார்க்கிறோம், ஏறக்குறைய 2000 ஆண்டுகளை கடந்து கூட இந்த திரு அவை இந்த மண்ணிலே இன்னும் பல சவால்களை சந்தித்து கொண்டே இருக்கிறது. துருவை இருக்கிற நாள் வரை சவால்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், அவமானங்கள், கண்ணீர், சிறை, வழக்குகள் நமக்கு திண்ணம்தான். ஆனால் இரண்டு விதமான கோணங்களில் நாம் பார்க்கிறோம். முதலில் மேற்கத்திய நாடுகளில் பார்க்கின்ற பொழுது தேய்ந்து வருகின்ற நம்பிக்கை. ஒரு காலத்தில் அந்த மண்ணில் விதைக்கப்பட்ட நம்பிக்கையினுடைய விதை தன் வீரியத்தை இழக்கின்றதோ என்கின்ற அச்சம். ஆக நம்பிக்கையை கட்டி காப்பாற்ற வேண்டிய சூழல் அங்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய மண்ணில் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை அதிகமாக வளர்ந்தாலும் கூட, இறை வார்த்தையை, இறைவனை அதிகமாக மக்கள் தேடி வந்தாலும் கூட, இந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவதில், நாம் நம்புகின்ற விசுவசிக்கின்ற நம்பிக்கையை கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை, திருச்சபை போதிப்பதை நாம் வாழ்ந்து காட்டுவதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் இந்த மண்ணிலே சிறுபான்மை என்கின்ற போர்வையில் நம் மீது சுமத்தப்படுகின்ற சிலுவைகள் இருக்கிறதே, அது ஏராளம் ஏராளம். தேனி மாவட்டத்திலே HIV நோயாளிகளை கண சொல்லி ஒரு இல்லம் இருக்கிறது. அந்த இல்லத்தில் என்னோடு படித்த பல குருமானவர்கள் அங்கு சென்று அவர்கள் பணி செய்தார்கள். நேரம் இருக்கின்ற பொழுது நானும் அங்கு செல்வேன். அங்கு அருள் சகோதரிகள் அந்த நோயாளிகளுக்கு பணிவிட செய்வதை நான் என் கண்ணார பார்த்திருக்கிறேன். இவர் ஒரு எய்ட்ஸ் நோயாளி என சொன்னால் நாம் அருகில் செல்வதற்கு கூட பயப்படுவோம். ஆனால் மதங்களை கடந்தும், சாதிகளை கடந்தும், இனங்களை கடந்தும் அந்த இல்லத்திலே யாரெல்லாம் அனுமதிக்கப்படுகின்றார்களோ அவர்களோடு உறவாடி, அவர்களுடைய புண்களை தொட்டு அவர்களுக்கு மருத்துவம் செய்கின்ற அருள் சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நோயினால் ஒரு மனிதன் சமூகத்தில் புறந்தள்ளப்படக்கூடாது என சொல்லி அவர்களுக்கு பணி செய்கிறார்கள். இறந்து போனவர்களை நாம் மாண்போடு அடக்கம் செய்கின்ற பொழுது இறந்தவர்களுடைய எலும்புகளை இவர்கள் திருடுகிறார்கள் என சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டு. பிள்ளைகள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கின்ற பொழுது நாம் கல்வியை கொடுத்தால் இவர்கள் கல்வியை வியாபாரமாக்குறார் என சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டு. விடுதி நடத்தி பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் உணவிட்டு அவர்களை தங்க வைத்து அறிவொழிப்பு கொட்டினால் இவர்கள் மதத்தை மாற்றுகிறார் என சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி, கோட்டார் அந்த பகுதிகளிலே புயலால் மீனவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது கடல் நடுவுலே இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும் என சொல்லி மக்களுக்காக குரல் கொடுத்து அருள் தந்தையர் வீதிகளில் இறங்கி போராடிய பொழுது இவர்கள் அயல் நாட்டினுடைய கைகூலிகளாய் மக்களை தீவிரவாதத்தை நோக்கி மடைமாற்றம் செய்கிறான் சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. ஆக நற்செய்தியும் இயேசுவும் கற்றுக் கொடுக்கிற விழுமியங்களை இன்று நாம் வாழ்வாக்குவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. பெற்றுக்கொண்டதை நாம் காப்பாற்றுவதிலே போராட வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை புறந்தள்ளப்பட்டவர்கள் எந்த மதமோ இனமோ சாதியை சார்ந்திருந்தாலும் நம்முடைய இல்லங்களிலே நாம் அதை பார்ப்பதில்லை. கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்வது போல அவர்களுக்கு செய்து வருகின்றோம். இருந்தாலும் நன்மையான காரியங்களை, நல்லதை செய்வதற்கு கூட இன்று நாம் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. நம்மையெல்லாம் சிறுபான்மையாக காண்பித்தும் அரசியல் தலைவர்கள் பெரும்பான்மையினுடைய வாக்குகளை பெறுவதற்காகவே நம்மை பயன்படுத்துகிறார் என்பதுதான் முற்றிலும் உண்மை. ஆக நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை கட்டி காப்பாற்றுவதற்கே நாம் இவ்வளவு போராடுகிறோமே. இன்று நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் வழக்கு தொடுக்கலாம். நமக்காக பேசுவதற்கு சட்டம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது, நீதிபதிகள் இருக்கிறார்கள், நமக்காக சில அமைப்புகள் போராடுகிறார்கள். இவ்வளவு இருந்தும் கூட எதிர்ப்புகளை நம்மால் சமாளிக்க முடியவில்லை. பல சமயங்களில் தோண்டு போகிறோம். கிறிஸ்துவும் நற்செய்தியும் நாம் தோண்டு போகாமல் இருக்கின்றபடியாக நமக்கு ஆற்றல் கொடுக்கிறது. எண்ணி பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? கட்டி காப்பதற்கே இவ்வளவு பிரச்சனை என சொன்னால், கிறிஸ்தவம் என்பதை, கிறிஸ்து என்பதை, கிறிஸ்துவின் வார்த்தையை கட்டி எழுப்புகின்ற அந்த பணியை செய்தார்களே, அவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். அரசரோ, அரசோ, அதிகாரியோ, பணியாட்களோ, படை வீரர்களோ, ஆயுதங்களோ எதுவும் இல்லை. இருந்தவர்களெல்லாம் நாம் புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நெறிக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆக அரசை எதிர்த்து, அரசாங்கத்தை எதிர்த்து, படைகளை எதிர்த்து, ஆயுதங்களை எதிர்த்து, கிறிஸ்துவை மட்டும் தாங்கிக் கொண்டு ஒரு கூட்டம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புதிய நம்பிக்கையின் மக்களாய் அவர்கள் கட்டி எழுந்தார்களே, அவர்கள் எத்தனை பிரச்சனைகளை, சவால்களை, இரத்தத்தை, கண்ணீரை, மரணத்தை சந்தித்திருக்க வேண்டும். பொதுவாக நாம் சொல்லுவோம் துருவை என்பது கிறிஸ்துவினுடைய மறை உடல் என சொல்லி. இதை இப்படியும் சொல்லலாம், இந்த மறையுடல் இருக்கிறதே நமக்காக மறைந்த அத்துணை விசுவாசிகள், அத்துணை மறை சாட்சிகளின் உடல் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஒரு திருவையாக இருக்கிறது. இதுவரை இது சாய்ந்து போகாமல் நிலைநிற்பதற்கு காரணம் நமக்காக சிந்திய அத்துணை புனிதர்களின் இரத்தம் மட்டும்தான். ஆக முதல் 2-3 நூற்றாண்டுகளில் பாடுகளுக்கு மத்தியில் தான் இந்த திருவை வளர்ந்தது. அதில் ஏகப்பட்ட மக்கள் பங்களிப்பை கொடுத்தார்கள். அதில் ஒருவர் தான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித போலிகார்ப். முதல் 2-3 நூற்றாண்டுகளிலே 3 விதங்களில் ஒருவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியும், பணிவிட செய்ய முடியும். முதலில் அவர்களிடத்தில் அறிவில்லாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் மீது தாகம் இருக்கும். ஆகவே அந்த நம்பிக்கையை மட்டும் சார்ந்து பிடித்து கொண்டு தன் உயிரை விடுகின்ற வரை இரத்தம் சிந்தி அவர் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அன்பை உலகிற்கு வெளிக்காட்டி அவர் மறைந்து போனார். 2வது, கிறிஸ்துவின் மீது அன்பு இருக்கும், தனிப்பட்ட விதத்தில் அறிவு இருக்கும். ஆகவே அந்த கிறிஸ்துவை அறிவை பயன்படுத்தி சில பேர் அறிவித்திருக்கிறார்கள். எழுத்துக்கள் மூலமாக கிறிஸ்துவுடைய செய்தியை உலகின் பல பகுதிகளுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே இரத்தம் சிந்தியவர்கள் ஒருபுறம், கிறிஸ்துவை தங்களுடைய எழுத்துக்களினால் அறிவினால் கொண்டு சேர்த்தவர்கள் மறுபுறம், 3வது இருக்கிறார்களே, அவர்கள் கிறிஸ்துவிற்காக உழைத்தார்கள், கிறிஸ்துவிற்கு பணியாளர்களாக இருந்தார்கள். எழுத்து மூலமாக, கடிதங்கள் மூலமாக கிறிஸ்துவை பற்றிய செய்தியை உலகின் பல பகுதிகளுக்கு, பல மக்களுக்கு கொண்டு சேர்த்தார்கள். இறுதியில் தாங்கள் அறிக்கையிட்ட அந்த நம்பிக்கைக்காக இரத்தம் சிந்திக்கூட மறைசாட்சியாக மறித்தார்கள். இந்த 3வது வகை மக்கள் தான் எல்லோரிலும் மேம்பட்டவர்கள். அவர்கள் போதித்ததை, அந்த போதனைக்காக மரணிப்பதற்கும் கூட அவர்கள் தயாராக இருந்தார்கள். அந்த வரிசையில் வருகின்றவர் தான் புனித போலிகார்ப் அவர்கள். முதல் 1900 கிபி 69 ஆண்டிலே இவர் பிறக்கிறார். துருவவை தந்தையர் காலத்திலே தவிர்க்கப்பட முடியாத ஒரு தந்தையாய், ஒரு மறைசாட்சியை இவர் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார். பாரம்பரியமும் வரலாறும் என்ன சொல்கிறது? நச்சீதை எழுதின யோவானுடைய சீடராக இவர் இருக்கிறார் என வரலாறு பதிவிடுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய சீடரத்திலிருந்து எதையெல்லாம் கற்றுக்கொண்டாரோ தன் சீடரை போல இவரும் எழுதுகிறார். இயேசுவிடத்திலே கண்டதை எப்படி யோவான் எழுதி வைத்தாரோ, அதுபோல யோவான் வழியாக இயேசுவை குறித்து இவர் எதையெல்லாம் கற்றுக்கொண்டாரோ, அறிந்து கொண்டாரோ, நம்பினாரோ, விசுவாசித்தாரோ, அதையெல்லாம் தன் எழுத்துக்கள் மூலமாகவும் இவர் பதிவிடுகிறார். இவர் சிமிர்னா நகரினுடைய ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அந்த காலத்திலே இயேசுவை குறித்தும் நம்பிக்கை குறித்தும் பலவிதமான தப்பறையான போலி கொள்கைகள் உருவாகின. இயேசு வெறும் மனிதர் மட்டும்தான், இயேசு உண்மையில் இறைமகன் கிடையாதும், இயேசுவினுடைய இறைமையை கேள்விக்குட்படுத்துகின்ற பொழுதெல்லாம் தப்பறைகளை நம்பி மக்கள் இயேசுவினுடைய உண்மையான நம்பிக்கையிலிருந்து, பாதையிலிருந்து விலகிச் சென்ற பொழுது மீண்டுமாய் மக்களை கிறிஸ்தவத்திற்கு அழைத்து வந்ததில், அவருடைய ஐயப்பாடுகள் எல்லாம் நீக்கியதில் நம்முடைய புனிதர் போலிகார்ப்பிற்கும் மிக முக்கியமான இடம் இருக்கிறது. உயிர்ப்பை குறித்து கேள்வி வருகின்ற பொழுது அதை குறித்து தெளிவான விளக்கங்களை இவர் கொடுக்கிறார். எங்கெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்களோ அங்கு பவுலை போல இவரும் கடிதங்கள் மூலமாக அந்த மக்களோடு உறவில் இருக்கிறார். எப்படி பவுல் தான் ஏற்படுத்திய திருவவைக்கு மீண்டும் செல்லுகின்ற அந்த இடைப்பட்ட காலத்திலே கடிதங்கள் மூலமாக அவருடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பினாரோ, ஐயப்பாடுகளை தீர்த்தாரோ, போலி போதகர்கள் போலி போதனைகளுக்கு மத்தியில் உண்மையான போதனை அறிவித்தாரோ, அதுபோல இவர் சிமிர்னா நகருடைய ஆயராக இருந்த பொழுதும் கூட கிறிஸ்தவ மக்களுக்கும் அருகாமையில் இருந்த பல மக்களுக்கு, பல திருவவைகளுக்கு தன் கடிதங்கள் மூலமாக கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். தான் கற்றுக்கொண்டதை அவர் மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார். ஆக ஒருபுறம் களப்பணி, மற்றொரு புறம் எழுத்து பணி, தன் 2 தளங்களிலும் இவர் கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. பல கடிதங்கள் அதில் இவர் பிலிப்பி நகர மக்களுக்கு எழுதிய கடிதம் இருக்கிறதே, அது மட்டும்தான் இன்று நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இருந்தாலும் கூட இதுபோல் பல கடிதங்களை பல திருவவைகளுக்கு எழுதி அன்றைய காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நம்பிக்கையிலே ஆளப்பட வேறுன்ற இவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பது நாம் இவரை குறித்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிலிப்பி நகர மக்களுக்கு எழுதுவார், நீங்கள் உங்கள் துன்பங்களிலே நிலைத்திருங்கள், துன்பத்தை பொருட்டு நீங்கள் கடவுளை விட்டு விலகி விடாதீர்கள், ஒரு நாளும் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் நீங்கள் பயணிக்காதீர்கள் என சொல்லி பிலிப்பி நகர மக்களுக்கு அறிவுரை கொடுத்துவார். அதே போல அந்த மக்களுக்கு நம்பிக்கையினுடைய காவலர்களாக இருக்கின்ற திருத்தொண்டர்களுக்கும் சபை கண்காணிப்பாளர்களுக்கும் மூப்பர்களுக்கும் குருக்களுக்கும் எப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என சொல்லி இவர் தன் கடிதங்கள் மூலமாக எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பார். ஆக தன் வாழ்க்கை வழியாக கிறிஸ்துவுக்கு இவர் சான்று பகர்கிறார். இவருடைய நண்பர் அந்தியோக்கு நகர இஞ்ஞாசி அவர் கிறிஸ்துவிற்காக மரணிக்கிறார், வேத சாட்சியாக மாறுகிறார். இவருக்குள்ளும் அந்த தாகம் எழுகிறது. நானும் கிறிஸ்துவுக்காய் மரிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தாகம் இவருக்குள் எழுகிறது. ஆக அதற்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது, எப்படி கடந்த மாதம் நாம் புனித அருளானந்தரை கொண்டாடிய பொழுது அருளானந்தர் கிறிஸ்துவுக்காய் சாக வேண்டும் என சொல்லி அந்த கொலைக்களத்தை நோக்கி அவர் விரைந்தோடி சென்றாரோ, அதுபோல தனக்கு மரணம் கிடைக்கின்ற பொழுதும் தன்னை கைது செய்வதற்காக பணியாளர்கள் வந்தார்களே, அவர்களுக்கு கூட இவர் உணவு தயார் செய்து அந்த உணவை அவர்களுக்கு பரிமாறுகிறார். வந்தவர்கள் கண் கலங்கி போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா நாம் கைது செய்ய வந்திருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு எதிராகவா கைது ஆணை இருந்தாலும் ஆணையிட்டது அரசராயிற்றே, அவருடைய ஆணையை மீற முடியவில்லை. தன்னை கைது செய்ய வந்த மனிதர்களை கூட உபசரித்த நல்ல உள்ள கொண்டவராய் புனித போலிகார்ப் இருந்தார். அதுபோல கிறிஸ்துவுக்காய், கிறிஸ்துவுக்கு எதிராய் இவர் ஒரு செயல்பட்டாலும் இவர் எதிர்ப்பதிலே முனைப்போடு இருந்தார். மார்சியோனிங் என்கிற ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு எதிராக தவறான கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இவர் அவரை சந்திக்க வேண்டிய சூழல் வருகிறது. நம்முடைய புனிதரை அவர் வேண்டுமென சொல்லி கோபத்தை கிளப்புகிறார். நம்முடைய புனிதரும் பொறுமையை கடந்தவராய் திரும்பிச் சொல்லுகிறார், நீ சாத்தானின் மூத்த மகனாய் இருக்கிறாய், உனக்கான தண்டனை அண்மையில் காத்திருக்கிறது என சொல்லி அவரை எச்சரிப்பதை பார்க்கலாம். ஆக புனித போலிகார்ப் அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தன் வாழ்க்கையை முழுமையுமாக அவர் பெற்றுக்கொண்ட நற்செய்தியின்படி வாழ அவர் முயலுகிறார். நச்சீதில் படிக்கிறோம் பாருங்க, என்னையே இவ்வளவு துன்பத்துக்கு உட்படுத்தினாங்கன்னா உங்களுக்கும் துன்பங்கள் கேட்டும். அவர் அறிந்திருந்தார், உங்கள் தலைவருக்கு இந்த பரிசு என சொன்னால் பணியாளர்களை உங்களுக்கும் அதே பரிசு என அவர் அறிந்திருந்தார். உலகம் என்னை வெறுத்தபடி உங்களையும் வெறுக்கும், உலகம் தன்னை வெறுக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் இருந்தாலும் வெறுத்த மக்களை பொருட்டு இவர் தன் ஓட்டத்தை குறைத்துக் கொள்ளவில்லை, மாறாக ஏற்றுக்கொண்ட பணியிலே அவர் முழுமையாக ஆயராக செயல்படுகிறார். அதுபோல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நம்பிக்கையில் தளராதிருப்பதற்காக தன் எழுத்து மூலமாக, தெளிவான பார்வை மூலமாக, அறிவுரை மூலமாக அந்த மக்களை நம்பிக்கையிலே நிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மரணத்தின் நாள் நெருங்கி வருகிறது. நாம் தானியேல் நூலிலே படிக்கிறோமே, உண்மையான கடவுளை நீங்கள் வணங்கவில்லை என சொன்னால் நெருப்பிற்கு இரையாக்கும் என சொல்லி தானியேலின் நண்பர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது கடவுள் எங்களை பார்த்துக் கொள்வார் என சொல்லி அந்த மூன்று நண்பர்களும் துணிந்து நிற்பார்கள். நெருப்புக்குள் தூக்கி எறிகின்ற பொழுது ஏழு மடங்கு அதிகமாக நெருப்பை உருவாக்கி எறிகின்ற பொழுதும் கூட அவர்களுக்குள் அந்த நெருப்பு ஒன்றுமே செய்யவில்லை, மாறாக குளிர் காற்று வீசும்படியாக கடவுள் அவர்களை காத்தாரே. அதுபோல இவருக்கும் மரணத்தின் நாள் நெருங்கி வருகிறது. அப்பொழுது சாத்சயுஸ் குவாத்ரஸ் என்கிற அந்த ஆளுநர் கேட்கிறார், நீ கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு சீஸ்தரை ஏற்றுக்கொள், நான் உன்னை தண்டையிலிருந்து காப்பாற்றுகிறேன் என்கின்ற ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. அப்பொழுது புனித போலிகார் இப்படியாக சொல்லுகிறார், நான் 86 ஆண்டுகளாக கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்து வருகிறேன், ஒரு நாளும் இந்த 86 ஆண்டுகளில் அவர் எனக்கு தீங்கு இழைத்ததே கிடையாது, என்னை அவர் காத்து வருகிறார், நான் எப்படி அவரை மறுதளிக்க முடியும்? தன் உயிரை அவர் முக்கியமாக கருதி இருந்தால் கிறிஸ்துவை மிக எளிதாக மறுதளித்து இருக்கலாம், தண்டனையிடம் தப்பியிருக்கலாம். அப்படி சொல்லவில்லையே, கடவுள் எனக்கு நன்மைகள் செய்தார், 86 ஆண்டுகள் என்னை காத்து வருகிறார், எனக்கு நன்மைகள் செய்து காத்து வருகிறவரை எப்படி நான் மறுதளிக்க முடியும், அவரை வேண்டாம் என சொல்ல முடியும் என சொல்லி தானியேலின் நண்பர்கள் உண்மை கடவுளுக்காய் நெருப்பில் இறங்குவதற்கு தயாராக இருந்தது போல நம்முடைய புனிதரும் தன்னுடைய மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் விசுவாசத்தை மறுதளிக்க அவர் மறுக்கிறார். இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறதும் தீயிலே தூக்கி எறிகிறார்கள். தூக்கி எறிகின்ற பொழுது அந்த மரத்தோடு சேர்த்து இவரை ஆணையடிக்கிறார்கள். அப்பொழுது புனித போலிகார்ப் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு ஆணை அடிக்க வேண்டாம், இந்த தீயை இந்த வேதனையை தாங்குவதற்கு எனக்கு பலன் கொடுக்கிற கடவுள், நான் சாம்பலாகின்றவரை அவர் என்னை காப்பாறன சொல்லி அவர் துணிந்து தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி தானியேலின் நண்பர்களை அந்த தீ வதைக்கவில்லையோ, துன்பம் கொடுக்கவில்லையோ, சுட்டு பொசுக்கவில்லையோ, அதுபோல இந்த தீயும் இவரை ஒன்றும் செய்யவில்லை. கடவுள் அற்புதமாக அவரை காப்பாற்றுகிறார். கடைசியாக அவரை வாளால் குத்தி கொலை செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பல மனிதர்கள், பல புனிதர்கள் தங்கள் இரத்தத்தை சிந்திதான் இன்றைய திருச்சபையை இந்த 2000 ஆண்டுகளை கடந்தும் நம்முடைய கரங்களிலே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய யதார்த்தம் என்ன? இத்தனை மனிதர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு இவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்வது கிடையாது. கட்டி எழுப்பிய மக்கள் சிந்திய கண்ணீரும் இரத்தமும் நம் நினைவுக்கு வருவதில்லை, மாறாக எல்லாம் கட்டப்பட்டாயிற்று. பணம், வசதி, மரியாதையில் இருக்கின்ற திருச்சபை இந்த புனிதர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது கிடையாது. அதுதான் உண்மை. மக்கள் மத்தியிலும் அந்த பிரச்சனை இருக்கிறது, குருக்கள் மத்தியிலும் துறவியர் மத்தியிலும் அந்த பிரச்சனை இருக்கிறது. இவர் கடிதம் எழுதினார் எதற்காக? நம்பிக்கையை பரப்ப, நம்பிக்கையை ஆழப்படுத்த, பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை ஐயப்பாடுகள் மத்தியில் இழக்காமல் இருக்க. ஆனால் இன்றைய நாளிலே நாமும் கடிதம் எழுதுகிறோம். யோசித்து பார்ப்போம், எத்தனை பங்கு தந்தையருக்கு எதிராக மக்கள் கடிதம் எழுதுகிறார்கள். இவர் என்னை சார்ந்தவர் அல்ல, இவர் இந்த பங்கில் 5 ஆண்டுகள் இருக்கக்கூடாது, இவரை இங்கிருந்து மாற்ற வேண்டும். இவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, இந்த பணிகளை எல்லாம் இவர் மேற்கொண்டால் அந்த கல்வெட்டுகளிலே மக்கள் மனதிலே இவருடைய பெயர் நிலைத்து நின்றுவிடுமாகவே இவருக்கு எதிராக தவறான கடிதாசி எழுதுவோம். 1000 இல்லத்திற்கு ஒரு குரு ஒரு பங்கிக்கு செல்வதற்கு ஆசைப்படுகிறார், அவருக்கு அங்கே செல்ல வேண்டும், ஆனால் வாய்ப்புகள் இன்னொருவருக்கு அதிகமாக இருக்கிறது, கடிதம் எழுதுவோம் வாருங்கள். 1000க்கு எதிராக சிறப்பாக பணி செய்கிற ஒரு மனிதர் அவர் அடுத்தபடியாக 1000ஆக உயர்த்தப்படுவாரோ, பேச்சு அடிபடுகிறதே, ரோமைக்கு எழுதுவோம். மொட்டை கடிதாசி, கடிதங்கள் வழியாக, கடிதங்கள் வழியாக, கடிதம் எழுதுவதற்கு வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் தேடி கண்டுபிடித்து இருந்ததிலெல்லாம் வார்த்தையை எழுதி வார்த்தையை மனுரோன இயேசுவை அறிவித்தது ஒரு காலம். எல்லா வசதியும் இருக்கிறதே, இன்று எப்படி நாம் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும்? ஆனால் போலித்தனமாக ஒருவர் பெயரை கெடுப்பதற்காக, பெயரை நாசப்படுத்துவதற்காக, தன் சுய லாபத்திற்காக நாமும் கடிதங்கள் எழுதுகிறோமே, எண்ணி பார்ப்போம். ஒருவேளை விண்ணகத்திலிருந்தும் இதுபோல் ரத்தம் சிந்திய மனிதர்களெல்லாம் இன்று நம்மை பார்த்தால் என்ன மதிப்பீடு தருவார்கள்? என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாக கேவலமான பணி செய்வதற்காகவா, ஒருவரை ஒருவர் குறை சொல்வதற்காகவா நாங்கள் அன்று இப்படிப்பட்ட திருச்சபை உருவாக்கினோம்? கண்ணீரும் செந்நீரும் சிந்தியல்லவா உங்களுக்கு நாங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பி கொடுத்தோம்? இத்தனை வாய்ப்புகள் இருக்கிறதே, கிறிஸ்துவை இன்னும் சென்று அறிவிக்காமல் உலகத்தின் இத்தனையே மூலைகளில் இயேசுவினுடைய நாமம் இன்னும் தெரியாமல் இருக்கிறதே, அங்கெல்லாம் மிக எளிதாக நீங்கள் பயணப்படுகிறீர்களே, ஆனால் உங்களோடு இயேசுவை நீங்கள் தாங்கி செல்வதில்லை. நீங்கள் பயணம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இயேசுவை கொண்டு சேர்ப்பதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது, அதில் உங்கள் கவனம் இல்லை. மாறாக ஒருவர் மற்றவர் பெயரை கெடுப்பதிலும் ஒருவர் தன்னை விளம்பரம் செய்வதிலும் இப்படி இருக்கிறீர்கள் சொல்லி கண்டிப்பாக புனித போலிகார்ப்பும் இவரே போல ரத்தம் சிந்தவர்களும் நம்மை குறித்து வேதனை அடைவார்கள். அன்பர்களே, நம்முடைய முதல் வாசகத்தில் படிக்க கேட்டோம், சிமிர்னா நகருக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. அந்த கடிதத்தை போலதான் சிமிர்னா நகருக்கு 1000ஆக இருந்தவர் தான் நம்முடைய புனிதர் போலிகார்ப் அவர்கள். ஊழியத்தில் வருகின்ற ஒரு பகுதிக்கு அவர் 1000ஆக இருந்து இன்றளவும் அவர் பேசப்படுகிறார் என சொன்னால், அவர் தனக்காக வாழ்ந்திருந்தால், தன் சுய லாபத்திற்காக வாழ்ந்திருந்தால், இந்த 1000 என்ற பதவி பட்டம் போதும் என சொல்லி சுகபோகத்தோடு வாழ்ந்திருந்தால் அவர் மறைந்திருப்பார். ஆனால் அவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார். யாருக்காக வாழ்ந்தாரோ, அந்த கிறிஸ்து எப்படி இன்றளவும் தொடர்ந்து வாழ்கிறாரோ, அதுபோன்று நிலையான வாழ்வை தனக்காக வாழ்ந்த புனிதர்களுக்கும் மறைசாட்சிகளுக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பரிசாக மணிமுடியாக நாம் எதை பெற்றுக்கொள்வதில் ஆர்வமாக கவனத்தோடு இருக்கிறோம்? கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த மக்களைப் போல நிலையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்கிறதா? அல்லது இந்த மண்ணகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் ஏதோ பெயரை புகழை சம்பாதிப்போம், ஒருவர் மற்றவர் பெயரை கெடுப்போம் என சொல்லி நிலையில்லாத வாழ்க்கையை குறித்து நாம் கவலை கொண்டு இந்த உலகத்தினுடைய செல்வங்களுக்கு உலகத்தினுடைய பெருமைகளுக்கு பின்னால் பயணப்படப் போகிறோமா? எண்ணி பார்ப்போம். உலகத்தின் பின்னால் செல்வதற்காக அல்ல இத்தனை மக்கள் சிந்திய இரத்தத்தினுடைய காரணம், மாறாக இயேசுவின் பின்னால் நாம் செல்ல வேண்டும். இயேசுவின் பின்னால் செல்கின்ற நாம் இன்னும் பலரை இயேசுவை நோக்கி அழைத்து கொண்டு வேண்டும். அதுதான் உண்மையில் முக்கியம். இயேசு உண்மையில் தன்னுடைய சீடர் யோவானை குறித்து அகமகிழ்வார். 11 சீடர்கள் ரத்தம் சிந்தி இயேசுவுக்காக மறைசாட்சியாக மறைத்தார்கள். இயற்கையான மரணத்தை அடைந்தது யோவான் மட்டும்தான். எண்ணி பாருங்கள், இயேசுவிடமிருந்து எதை கற்றுக்கொண்டாரோ அதை யோவான் நம்பினார், எழுதினார், அறிக்கையிட்டார். அந்த யோவானால் தனக்கு பின்னால் தன்னை போல வாழ்கிற, எழுதுகிற, மக்களிடத்திலே கிறிஸ்துவை கொண்டு சேர்க்கிற ஒரு சீடனை உருவாக்க முடிந்ததே. உண்மையில் கிறிஸ்து யோவானை குறித்து அகமகிழ்வார், யோவான் புனித போலிகார்ப்பை குறித்து அகமகிழ்வார், நம்மை குறித்து கிறிஸ்து என்ன செய்வார்? இந்த நம்பிக்கை அவர்கள் கொடுத்ததுடைய நீட்சிதான் எத்தனை பெயரை இந்த வாழ்க்கையிலே, இந்த 10, 20, 30, 50 என சொல்லி இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை வழியாக எத்தனை பெயரை நாம் கிறிஸ்துவை நோக்கி அழைத்து கொண்டு வந்திருப்போம்? எண்ணி பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியால் பலரை கிறிஸ்துவிடமிருந்து நாம் விலகி போக செய்திருக்கிறோமா? எண்ணி பார்ப்போம். இன்னைக்கு அது நிறைய நடக்குது. கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்து கற்றுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. நம்முடைய பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் அத்துணை இடைவெளி, நாம் நம்பிக்கையிடுவதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் இடையில் அத்தனை இடைவெளி. ஆலயத்தில் நாம் போதிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நிகழ்காலத்திலே யதார்த்தத்திற்கும் இடையில் அத்துணை இடைவெளி. ஏன் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய கிறிஸ்துவை ஆலயத்திற்குள் நாம் சுருக்கிவிட்டோம்? ஆனால் ஆலயங்கள் இல்லாத காலகட்டத்தில் தான் வாழ்ந்த இத்தனை மனிதர்களும் கிறிஸ்துவை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாரிசுகளாக அவர்களுடைய வரிசையில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அவர்களை விட அதிகமாக நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும். வாய்ப்புகள், வசதிகள், பணம் ஒன்றுமே இல்லாத காலத்தில், போக்குவரத்து இல்லாத காலத்தில் அவர்கள் கிறிஸ்துவை இத்தனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் என சொன்னால், இத்தனையும் இருக்கிறதே, நாம் இன்னும் நிறையபடியாக இயேசுவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கான வரத்தை வேண்டுவோம். கடவுள் எப்படி அத்தனை சவால்களுக்கு மத்தியில் போலிகார்ப்பை மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்தி அவர் வழியாக பலரை கிறிஸ்துவை நோக்கி, கடவுளை நோக்கி அழைத்து வந்தாரோ, அதுபோல நம்மையும் அவர் இயக்கட்டும். நமக்குள்ளும் இறைவன் தாமே இறங்கி வந்து நம் இதயங்களை தூண்டட்டும். கல்லான இதயத்தை எடுத்தும், சதையலான இதயத்தை கொடுத்தும், கிறிஸ்துவை மட்டுமே அறிவித்தும், கிறிஸ்துவுக்காக சான்ற பகிர்கின்ற ஒரு வாழ்வை கொடுக்கட்டும். வருகின்ற அத்துணை துன்பங்களிலும் இயேசு கிறிஸ்துதானே நமக்கு துணையாக இருந்தும் அவரை மறுதொலிக்காமல், மாறாக அவரை பிரதிபலித்தும் அவருக்கு சாட்சியாக வாழ்கின்ற ஒரு மேலான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கட்டும். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியினுடைய ஆசீராக நாம் பெற்றுக்கொண்டு அன்றாட வாழ்க்கையிலே இயேசுவை பிரதிபலிப்போம். ஆமேன்.